الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد ولله العزة ولرسوله وللمؤمنين ولكن المنافقين لا يعلمون. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாவும் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னல பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், நாதாக்கள், சான்றோர்கள், அத்தனை பேர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம்ம நாடுகள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனது அருள்மறையில வலில்லாஹி இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் மோமினீன், கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும், இன்னும் யாரெல்லாம் மூமின்களாக இருக்கிறார்களோ அத்தனை மூமின்களுக்கும் உரியத்தானவை, அவர்களுக்கு சொந்தமானவை. வலாக்கின்னல் முனாஃபிகீன் அலாயாலமோ, என்றாலும் முனாஃபிகீன்கள் தங்களை இறை விசுவாசிகளாக வெளியிலே காட்டிக்கொண்டு மறைமுகமாக இறை மறுப்பையும் இணை வைப்பையும் தங்களது உள்ளத்திலே மறைத்திருக்கின்ற முனாஃபிகீன்கள் லா யஅலமூன், அவர்கள் விளங்க அறிய மாட்டார்கள். அல்லாஹ்வுக்குத்தான் கண்ணியம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இருக்கிறது, மூமின்களுக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வேறொரு இடத்துல வமன் யுஅல்லிம் ஸாயிர அல்லாஹி, யார் அல்லாஹு தஆலாவுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ, ஃபைன்னஹா மின் தக்குவல் குலூப், அது அவர்களது உள்ளத்திலே இறையச்சம் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாகும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலை கண்ணியப்படுத்த வேண்டும், மேலும் மூமின்களையும் கண்ணியப்படுத்த வேண்டும். அது அல்லாது அல்லாஹ் எவைகளையெல்லாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறானோ, யாரையெல்லாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறானோ அவைகளையும் கண்ணியப்படுத்த வேண்டும். இப்படி கண்ணியப்படுத்துவது என்பது ஒரு மூமினுடைய இறையச்சத்திற்கு, அவனது உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றி அச்சம் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா எதையெல்லாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறான், காபத்துல்லாவை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், அது அல்லாஹ்வுடைய ஒரு இல்லம். அதுபோல அனைத்து மஸ்ஜிதுகளும் அல்லாஹ்வுடைய இல்லம். உலகத்திலே இருக்கிற எல்லா மஸ்ஜிதுகளுக்கும், அவைகள் உயிரற்றவையாக இருந்தாலும் சரி, கற்களாலும் மண்ணாலும் கட்டப்பட்டவையாக இருந்தாலும் சரி, அது எந்த அளவு சிறியவையாக இருக்கட்டும் பெரியவையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மதிப்பளிக்க வேண்டும். வெளியிலே இருப்பது போன்ற கூச்சலோ குழப்பங்களோ பேச்சுக்களோ பள்ளிவாசலே இருக்கக்கூடாது. அது பள்ளிவாசலுக்கு கொடுக்குகின்ற கண்ணியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் கண்ணியப்படுத்தினார்களோ அதையெல்லாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அது ஒரு மரமாக இருக்கட்டும், மட்டையாக இருக்கட்டும், கல்லாக இருக்கட்டும். ஹஜரல் அஸ்வத் கல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டார்கள், முத்தமிடும்படி சொன்னார்கள். அது ஹஜரல் அஸ்வத்திற்கு இருக்கிற கண்ணியம். ஹஜரல் அஸ்வதை தொட்டு முத்தமிடுவதால் அது என்ன நற்பலம் ஏற்பட போகிறது என்பதெல்லாம் இரண்டாவது விஷயம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள், அதற்கு மதிப்பளித்திருக்கிறார்கள். எனவே உலகத்தில் இருக்கிற அத்தனை முஸ்லிம்களும் காபத்துல்லாவுக்கு சென்றால் அந்த ஹஜரல் அஸ்வதை கண்ணியப்படுத்துகின்ற வகையில் அதை முத்தமிட வேண்டும். தொட்டு முத்தமிட முடியாவிட்டாலும் தூரத்தில் இருந்தாலும் சைக்கிளியின் மூலமாக அதை தொடுவது போன்று நினைத்துக் கொண்டு வாயிலே முத்தமிட்டுக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்பித்து தருகிறது. அல்லாஹ் யாருக்கெல்லாம் கண்ணியம் வழங்கி இருக்கிறான், யாருக்கெல்லாம் மதிப்பளித்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் யாரையெல்லாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள், யாரையெல்லாம் மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள், அது மனித வர்க்கமாக இருந்தாலும் சரி, மனித வர்க்கத்தை தாண்டிய வேறு பிற பொருள்களாக இருந்தாலும் சரி, அவர்களை கண்ணியப்படுத்துவது மூமின்களுக்கு உள்ள கடமை என்பதை நாம் இங்கே வழங்கிக் கொள்கிறோம். இது ஒரு இடம், அரபா என்ற ஒரு இடம், அந்த இடத்திற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. முஸ்தலிபா என்ற ஒரு இடம், அந்த இடத்திற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. மினா என்ற ஒரு இடம், அந்த இடத்திற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. சபா மருவா என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே ஆஜிராமியார் ஓடிய ஒரு இடமாக இருந்தாலும் சரியே, அந்த மலை குன்றுகள் அந்த மதிப்பு, அதற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. இதுபோல இஸ்லாத்திற்காக வேண்டி யாரெல்லாம் தங்கள் உயிரை கொடுத்தார்களோ, யாரெல்லாம் இஸ்லாத்திற்காக வேண்டி இந்த உலகத்திலே தங்களது வாழ்வை அவர்கள் அர்ப்பணித்தார்களோ, யாரெல்லாம் இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களது பொருளை செலவு செய்தார்களோ, அத்தனை பேர்களுக்கும் கண்ணியம் தர வேண்டும், அத்தனை பேர்களும் மதிக்க வேண்டும். நமக்கு முன்னால் காலம் சென்று விட்ட மூமின்கள் ஈமானில இறை பக்தியில நம்மை விட பன்மடங்கு அதிக ஈமானும் இறையச்சமும் கொண்டவர்கள், அவர்களுக்கு கண்ணியம் தர வேண்டும். கண்ணியப்படுத்துவது என்பது ஒன்றை வணங்குவதல்ல, ஒன்றை கும்பிடுவதல்ல, ஒன்றுக்கு சாஷ்டாங்கம் செய்வதல்ல, மனதிலே அவற்றின் மீது இருக்கிற மதிப்பை உணருவது, அவற்றின் மீது இருக்கிற கண்ணியத்தை உணருவது, அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், காலத்து அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு எங்களுக்கு ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள், யாராருக்கு என்னென்ன தகுதி இருக்கிறதோ அந்த தகுதிக்கு தக்கவாறு அவர்களுக்கு கண்ணியம் தர சொன்னார்கள், அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க சொன்னார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கிறது, அதற்கு தகுந்தாற்போல மதிப்பளிக்க வேண்டும், அதற்கு தகுந்தாற்போல அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். உமர் இப்னு கத்தாப் அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்திலே சஹாபாக்கள், முன்னால் வாழ்ந்த சஹாபாக்களுக்கு அரசாங்கத்தில் இருந்து மாதா மாதம் உதவித்தொகை கொடுப்பது வழக்கம், அப்படி கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு அம்மையார் உம்மு சலீத் என்று சொல்லப்படும் வயதான மூதாட்டி, அவர் கியூல நின்று கொண்டிருக்கிறார், ரொம்ப தளர்ந்து போயிருந்தார், கடுமையான வெயில் நேரம் வேறு, தளர்ந்து போயிருந்தார். இதை உள்ளே இருந்த உமர் மஹத்தாப் அவர்கள் கவனித்து விட்டார்கள். வரிசையிலே நின்று கொண்டிருக்கிற அந்த தாயாரிடத்திலே ஒரு ஆளை அனுப்பி அவருக்கு தண்ணீர், முதல்ல அவர் வெயிலே நின்று கொண்டிருக்கிறார், அவருக்கு தண்ணீர் அருந்த செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் அவர் பத்ர் யுத்த களத்திலே அடிபட்டு கிடந்த எண்ணற்ற சஹாபாக்களுக்கு உயிர் போராடுகின்ற நேரத்திலே தேடி தேடி போய் தண்ணீர் கொடுத்தார். யாரெல்லாம் அந்த குற்றூரையாக கிடந்து கொண்டு காயப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த நேரத்திலே கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்கிற நேரத்திலே தோல்துடுத்தியிலே தண்ணீர் எடுத்துக்கொண்டு தேடி தேடி கொண்டு போய் அவர்களுக்கு தண்ணீர் அருந்த செய்தார். எனவே அவர் இப்ப சிரமத்திலே இருக்கிறார், வரிசையிலே நிற்கிறார், அவருக்கு தண்ணீர் புகட்ட செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு, அடுத்த மாதம் நீங்கள் வர வேண்டாம், உங்களது வீடு தேடி அந்த உதவித்தொகை வரும் என்ற செய்தியும் அவருக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். நிறைய மனிதர்களுக்கு மனிதர்களை மதிக்க தெரிவது கிடையாது. யாராவது வசதியாக இருந்தால் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறோம், யாராவது அதிகாரத்தில் இருந்தால் அவர்களுக்கு மதிப்பளிக்கிறோம். உண்மையாலுமே தகுதி மிக்கவர்கள் அவர்களுக்கு மதிப்பளிப்பது என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. வாயில வேணா சொல்லிக்கிறோம், நாங்கெல்லாம் ரொம்ப மதிக்கிறோம், இமாம்களை நாங்கள் ரொம்ப மதிக்கிறோம், ஆலிம்களை மதிக்கிறோம், சஹாபாக்களை மதிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுவதுண்டு, ஆனால் மனதளவிலே கிடையாது. அவர் அந்த பக்கம் போன பிறகு என்னமெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசிக்கிறது. இதுதான் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இது மரியாதை அல்ல. வாயிலே நான் உங்களை மதிக்கிறேன் என்று சொல்வது மரியாதை அல்ல. மனதிலே அந்த மரியாதை வர வேண்டும், கண்ணியம் வர வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் இங்கே சொல்லி காட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே முதல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறார்கள். அதுவரையிலே மலக்கை பார்த்ததில்லை. அப்போதுதான் அவர்கள் பார்க்கிறார்கள், உண்மையான தோற்றத்தை பார்க்கிறார்கள். பயந்து விட்டார்கள், ஜுரம் வந்து விட்டது. குளிர் ஜுரத்தோடு நடுநடுக்கிய நடையிலே தன்னை ஹதீஜாவிடத்திலே வருகிறார்கள், செய்தியை சொல்கிறார்கள். என்ன அப்படின்னு கேட்டபோது, நான் ஒரு உருவத்தை பார்த்தேன், ஒருவரை சந்தித்தேன், அதனால் எனக்கு ஜுரம் வந்து விட்டது. சொன்னார்கள், சரி, அடுத்த முறை அதே நபர் வந்தால் என்னிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு, அடுத்த முறை அவர்களும் ரசூலுல்லாஹோடு ஈராக்கு இலை உட்கார்ந்திருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தந்தார்கள். வருகை தந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நான் இடத்திலே சொல்கிறார்கள், வந்து விட்டார் என்று சொன்னார்கள். அப்படியா, அப்படியானால் என்னுடைய வலது தொடையிலே உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று தன்னுடைய தொடையிலே அமர்த்தினார்கள். இங்கே வந்து விட்டாரா என்று கேட்டார். ஆம், இங்கேயும் வந்து விட்டார். பக்கத்திலே இடது தொழிலே உட்காருங்கள் என்று சொல்லி அந்த தொழிலே உட்கார வைத்தார்கள், அங்கேயும் வந்து விட்டார் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியிலே உட்கார வைத்தார்கள், அப்போதும் வந்து விட்டார் என்று சொன்னார்கள். நான்காவது முறையாக என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் போட்டிருந்த மேலாடையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போர்த்தி இறுக அணைத்துக் கொண்டார்கள். இப்போது அவர் தெரிகிறாரா என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை, இப்போது தெரியவில்லை என்று சொன்ன போது, ஹரிஜா நாயார் எவ்வளவு அறிவாளி பாருங்க, எவ்வளவு புத்திசாலி பாருங்க. ரசூலுல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், நீங்க அல்லாஹ்வின் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் பார்த்தவர் ஷைத்தானோ ஜின்னோ அல்ல, அவர் உண்மையிலே மலக்குதான், அல்லாஹ்வின் புறத்திலிருந்துதான் வருகிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நல்ல காரியத்திற்காகத்தான் வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். இந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா ரொம்ப பிரியப்பட்டார். பயந்து போயிருக்கிற, நடுநடுங்கிக் கொண்டிருக்கிற தன்னுடைய தூதருக்கு ஆறுதலாக இந்த வார்த்தையை சொன்னபோது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்தான். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லி அனுப்பினான், அடுத்த முறை நீங்கள் ஹதீஜாவை பார்த்தால் என்னுடைய சலாத்தை அவருக்கு சொல்லுங்கள் என்று சொன்னான். இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய சலாத்தை முதலே பெற்ற பெண்மணி ஹதீஜா பிராட்டியார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் ஹதீஜா அவர்களுக்கு சலாம் சொல்லி இருக்கிறார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய சலாத்தையும் சேர்த்து அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். அது பெண் என்று இருந்தாலும் கூட அவர்கள் அங்கே நடந்த விதம் அல்லாஹ்வுக்கு பிரியத்தை ஏற்படுத்தியது, மதிப்பை ஏற்படுத்தியது. அல்லாஹ்வால் மதிக்கப்பட்டார்கள், அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், லைஸ மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவரே அல்ல. முதல் வார்த்தை அதுதான், என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர் அல்ல. யார் மல்ல நிஜில்ல கபீரனா, யார் நம்முடைய வயோதிகர்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லையோ, வயது முதிர்ந்தவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு யார் மரியாதை தரவில்லையோ, உயரகம் சகைரனா, நம்முடைய சிறுவர்களின் மீது யார் இரக்கம் கொள்ளவில்லையோ, யார் நம்முடைய ஆலிம்களுடைய உரிமையை விளங்கவில்லையோ, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. ஒரு சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய விஷயம் இந்த செய்தி. ஒரு சமுதாயத்தில் அவர் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் நிலைகள் தான் முதியவர்களுக்கு கண்ணியம் அளிப்பது, சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டுவது, மார்க்க அறிஞர்களுக்கு அவர்களுக்கு குறிக்க இருக்கிற உரிமைகளை உணர்வது, அறிவது, இவைகளெல்லாம் மார்க்கத்தினுடைய தன்மைகள், மார்க்கத்தினுடைய குணாதிசயங்கள். இந்த தன்மைகள் இல்லையோ, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்திலே மதிக்க தெரிய வேண்டும். இப்ன் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தையின் மகனார். திருக்குர்ஆனை கரைத்து குடித்தவர்கள், திருக்குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதிலே தலைமைத்துவம் பெற்றவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டப்பட்ட குர்ஆனை பற்றி உங்களுக்கு விளங்க வேண்டுமா, இப்ன் அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சான்றிதழ் பெற்றவர்கள். அவர்கள் செய்தன சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருக்குர்ஆனை எழுதியவர்கள். எழுதியவர்கள்னா அவங்களா எழுதல, அல்லாஹ்வுடைய வசனங்களை ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து அருகிலே உட்கார்ந்து கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து வீட்டிலே இருந்தார்கள். வஹி இறங்குகிற போது ஜெயிது பின் சாபித்தை சொல்லி அனுப்புவார்கள், ஜெயிது பின் சாபித் அவர்கள் எழுதி கொள்வார்கள். அவர்கள் தான் இறுதியிலே குர்ஆனை தொகுத்தார்கள். ஜெயிது பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டுக்கு போனால் அவர்கள் வீட்டில உள்ளே இருப்பார்கள், கதவை கூட தட்ட மாட்டார்கள். இப்ன் அப்பாஸ் எவ்வளவு பெரியார், கதவை தட்ட மாட்டார்கள், கதவை தட்டுவது ஒரு அவமரியாதையாக கருதினார்கள். ஜெயித் பின் சாபித் எப்போது வெளியே வழியிலே வருகிறார்களோ அதுகளை அந்த நேரம் வரையிலும் வாசலிலே கிடப்பார்கள், காத்து கிடப்பார்கள். எத்தனை மணி நேரமானாலும் சரியே வெளியிலே வாசலிலே கிடப்பார்கள். அவர்களாக வந்து கதவை திறந்து பார்க்கிற போது இப்னு அப்பாஸ் வாசலிலே இருப்பார்கள். என்ன என்று கேட்பார்கள், ஒரு காரியமாக வந்தேன், அதை கேட்டுவிட்டு போகலாம் என்று வந்தேன் என்று சொல்வார்கள். என்னை கதவை தட்டி இருக்க கூடாதா, என்னை அழைத்திருக்க கூடாது என்று கேட்பார்கள். இல்லை, அவ்வாறு செய்யக்கூடாது, பெரியவர்களுக்கு அது மரியாதை குறைவாகும் என்று கருதினார்கள். விஷயத்தை எல்லாம் கேட்க வேண்டிய விஷயங்களை கேட்டுவிட்டு ஜெயதுநாபத்தில் எல்லாம் புறப்படுகிறார்கள். அந்த குதிரையை இப்போது சரி செய்வார்கள். குதிரையிலே கால் வைப்பதற்காக வேண்டி தொங்க விடப்பட்டிருக்கிற வளையத்தை கையிலே பிடித்துக் கொடுப்பார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் கையிலே பிடித்துக் கொடுப்பார்கள். அவர்கள் ஏறுவதற்காக, இதில் ஏறுங்கள், அந்த வளையத்தை கையிலே பிடித்துக் கொள்வார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள், ஒரு அடிமை தன்னுடைய எஜமானுக்கு எப்படி சங்கை செய்வாரோ அதுபோல சங்கை செய்வார்கள். ஜெயித்து சாப்பிடுவதற்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். அவர்கள் சொல்வார்கள், இந்த அளவுக்கு ஏன் செய்கிறீர்கள், இந்த அளவுக்கு ஏனே என்னை கண்ணியப்படுத்த வேண்டும், என்னை மதிக்க வேண்டும். இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், எங்களது மார்க்க அறிஞர்களை இப்படித்தான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. அதுதான் இஸ்லாம். எங்களது மார்க்க அறிஞர்களை இப்படித்தான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்கள். ஜெயித்து சாப்பிட்டுள்ளார்கள், கரத்தை நீட்டுங்கள் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் கரத்தை நீட்ட சொல்லி அந்த கரத்திலே முத்தமிட்டு விட்டு சொல்வார்கள். இவ்வாறுதான் ரசூலுல்லாஹ் குடும்பத்தை சேர்ந்த அகலு பைத்துகளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கற்றுத்தரப்பட்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். இந்த மரியாதை எல்லாம் இன்று எங்கு இருக்கிறது சிந்தித்து பாருங்கள். எங்கே நம்முடைய சமுதாயம் எங்கே போய்கொண்டிருக்கிறது? இப்ப இருக்கிற உலமாக்களை விட்டு விடுங்கள், யாரையுமே மதிக்கிறது இல்லை. எந்த வலிமார்களாகட்டும், எந்த சஹாபாக்களாகட்டும், அவர் இவரு அவர் அப்படி செய்தார், இவர் இப்படி செய்தார், அவர் இஸ்லாத்தை சொல்லல, அவர் இஸ்லாத்தை கெடுத்துட்டார், சமுதாயத்தை கூறு போட்டார் என்று அனாவசியமாக பேசிக் கொண்டிருக்கிற இந்த பேச்சுக்கெல்லாம் எதை காட்டுகிறது? அல்லாஹ் இங்க குர்ஆனில் சொன்னது போல முனாஃபிக்கீன்களுக்கு விளங்காது. இஸ்ஸத் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொந்தமானது, மூமின்களுக்கு சொந்தமானது. முனாஃபிக்கீன்கள் அறிய மாட்டார்கள், விளங்க மாட்டார்கள் என்று சொல்கிறானே, அந்த நிலையில உள்ளவர்கள் தான் இப்படி கண்ணிய குறைவாக மற்றவர்களை பேசுவதையும் எழுதுவதும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் ஒரு ஹதீஸிலே, இன்னமின் இஜ்லாலில்லாஹி தஆலா இக்ராமதி ஷைபத்தில் முஸ்லிமி, அல்லாஹ்வை நான் கண்ணியப்படுத்துகிறேன் என்பதற்கு அடையாளமே இந்த சமுதாயத்தில் இருக்கிற வயோதிகளை கண்ணியப்படுத்துவதில் தான் இருக்கிறது. நான் அல்லாஹ் ரொம்ப மதிக்கிறேன், அல்லாஹ் கண்ணியப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னானா அதுக்கு அடையாளம் என்ன? வயோதிகளை கண்ணியப்படுத்துவது. வஹாமில் குர்ஆன் யதைல் காலி, குர்ஆனை சுமந்தவர்கள், குர்ஆனை சுமந்து வரம்பு மீறாமல் நடந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களை கண்ணியப்படுத்துவது. வல் ஜாஃபி அன்ஹு, மேலும் நீதி செலுத்துவதிலே யாருக்கும் பாராபட்சம் இல்லாமல் நீதி செலுத்துகின்ற அதிகாரிகளாக இருக்கிறார்கள் அவர்களை கண்ணியப்படுத்துவது. இதெல்லாம் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதிலே உள்ளது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்களை கண்ணியப்படுத்தாத யாரும் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த இயலாது, முடியாது என்பது இதிலிருந்து தெரிகிறது. அல்லாஹ்வை நான் கண்ணியப்படுத்துகிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மதிப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னால் அது தொடர்புடைய அனைத்தையும் மதிக்க வேண்டும். குர்ஆனை மதிக்க வேண்டும், குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டங்களை மதிக்க வேண்டும், அந்த குர்ஆனை கற்றுத்தருபவரை மதிக்க வேண்டும், அந்த குர்ஆனிலே என்ன விஷயம் இருக்கிறது என்று சொல்லித்தருபவரை மதிக்க வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த ஹதீஸுகளை போதிப்போரை மதிக்க வேண்டும். இதெல்லாம் அதிலே அடங்கியது. நான் அல்லாஹ்வை மதிக்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கண்ணியப்படுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு அதை போதிப்பவரை உதாசீனப்படுத்தி விட்டால் அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய ரசூலை கண்ணியப்படுத்தியவதாக ஆகாது என்பதை நாம் இங்கே தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹலீமத்து ஷாதியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு நாள் வருகிறார்கள் பள்ளிவாசலை நோக்கி. ஹலீமா யாருன்னு தெரியும்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு பால் ஊட்டிய தாய், பாலூட்டிய தாய் உறவை பெற்றவர்கள், வயோதிகமாகி விட்டது. பெருமானார் சல்லாஸ் மஸ்ஜித் நபியில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். மூதாட்டி, வயதான மூதாட்டி ஒருவர் வருகிறார். சஹாபாக்களுக்கு எல்லாம் தெரியாது யாருன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே தான் இருந்து இடத்திலே இருந்து வெளியிலே போனார்கள். அங்கே அவர்கள் வருகின்ற பாதைக்கு போய் அவருடைய கரத்தை பிடித்து ரொம்ப பணிவாக அடக்கமாக அவர்களை அழைத்துக் கொண்டு உள்ளே வந்தார்கள். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அவர் என்ன தேவையோ அந்த தேவைகளை சொன்னார். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சமாதானமாக கேட்டுவிட்டு அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இங்க உட்கார்ந்தவர்களுக்கு ஒரு ஆச்சரியம், யார சூழல்லாம் வயதான மூதாட்டி ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப பங்கரையாக இருக்கிறார், ஏழையாக இருக்கிறார், அவரை இவ்வளவு கண்ணியப்படுத்தினீர்கள் என்று கேட்டபோது செல்லதாரசன் கேட்டார்கள், அவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இல்லை யார சொல்லுதா, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் அறிந்தவர்கள் என்று சொன்ன போது பெருமானார் செல்லாசன் பதில் சொன்னார்கள், அவர்தான் எனக்கு அமுதூட்டிய தாய் என்று சொன்னார்கள், அவர்தான் எனக்கு பாலூட்டிய தாய் என்று சொன்னார்கள். அமுதூட்டிய தாயே அப்படி மதிப்பளித்திருக்கிற போது, கண்ணியப்படுத்திருக்கிற போது, இன்றைக்கு இருக்கிற தாய்மார்கள் நாம் எவ்வளவு உதாசீனப்படுத்துகிறோம். மார்க்கம் சொல்லி தந்திருக்கிற வகையில நமது செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் சல்லாஹுடைய காலத்திற்கு முன்னால் வாழ்ந்தவர் ஹாத்திம் தை என்று சொல்லப்படும் மிக நல்ல மனிதர், கொடை வல்லல், இல்லாதவர்களுக்கெல்லாம் அதிகமாக தான தர்மங்களை செய்யக்கூடியவர், மிக பேர் பெற்றவர். ஆத்திந்தையை பற்றி நிறைய காவியங்களும் நிறைய கவிதைகளும் நிறைய வரலாறுகளும் இருக்கிறது. பெருமானார் செல்லாசனை காலத்தில் அவருடைய பிள்ளைகள் தான் இருந்தார்கள். அவர் சொல்லாவுடைய காலத்துக்கு முன்னால் உள்ளவர். நஜித் தேசத்திற்கு பெருமானார் செல்லாசன் ஒரு படையை அனுப்பிய போது அங்கே ஹாத்திம் தாயுடைய மகன் அதி ஹாத்திம் என்று சொல்கிறவர், அவர் அந்த நகரத்துடைய தலைவர். ரசூலுல்லாவுடைய படை வருகிறது என்று சொன்ன போது அவர் ஊரை விட்டு வெளியேறிவிட்டார், தலைமறைவாகிவிட்டார். தன்னுடைய குடும்பத்தாரையும் தன்னுடைய உறவுக்கான தன்னுடைய சகோதரியாக இருக்கிற சஃபானா என்று சொல்லுகிற அந்த பெண்மணி விட்டுவிட்டு போய்விட்டார். படை உள்ளே நுழைந்தது, கையிலே கிடைத்தவர்களை கைது செய்துவிட்டு மதீனாவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அது சஃபானாவும் ஒருவர், அதியினுடைய சகோதரி. சிறைச்சாலை எதுனா பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே ஒரு குடில் அமைக்கப்பட்டிருந்தது, அதிலே அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே இருந்து பள்ளிவாசலுக்கு வரும்போதெல்லாம் ரசூலுல்லாஹ் அவர்களே சொல்லுவார், யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு செய்தியை சொல்கிறேன், சற்று கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு, என்னுடைய தந்தையும் இறந்து விட்டார், என்னுடைய சகோதரரும் என்னை விட்டுவிட்டு ஓடிவிட்டார், நீங்கள் என்னின் மீது கருணை செலுத்த வேண்டும் என்று சொல்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டுவிட்டு போய்விடுவார்கள். இப்படி மூன்று நாட்கள் நடைபெற்றன. நான்காவது நாள் அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ் அவர்களிடத்தில், யார் ரசூலுல்லாஹ், சற்று நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார், என்னுடைய தந்தை, அவர் ஹாத்திம் தே என்பது அவர் பெயர், ஏழைகளுக்கு உதவக்கூடியவர், ஏழை திருமணம் செய்து ஏழைகளுக்கு திருமணம் செய்து வைப்பவர், விதவைகளை ஆதரிப்பவர், அனாதைகளுக்கு உதவுபவர், இல்லாதவர் யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கிற மனப்பான்மை உள்ளவர் என்றெல்லாம் தன்னுடைய தந்தையை பற்றி சொல்லிவிட்டு, அப்படிப்பட்ட ஹாத்திமுடைய மகள் தான் நான் என்று சொன்னபோது பெருமானார் சல்லாசங்களுக்கு அப்போதுதான் அவர் அவருடைய மகள் என்று விளங்குகிறது. சொன்னார்கள் செல்லதாரசவர்கள், பெண்மணியே, உடைய தந்தை செய்த அத்தனை காரியங்களும் இஸ்லாத்துக்கு உட்பட்ட செயல்கள் தான், எங்களுக்கு அதுல மாற்று கருத்து கிடையாது என்று சொல்லிவிட்டு, உன்னின் மீது நான் இறக்கப்பட்டு விட்டேன், உன்னை விடுதலை செய்து விட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். விடுதலை அடைந்த பெண்மணி போய்விட்டால் சற்று நேரம் கழித்து செல்லல்லாஹு அலைஹி வீட்டிலே இருந்து பள்ளிவாசலிருந்து வீட்டுக்கு சென்று விட்டார்கள். ஓய்வு எடுப்பதற்காக வீட்டுக்கு சென்ற போது அந்த வீட்டுக்கு முன்னால் சென்று நின்ற அந்த பெண்மணி, யார சூழல்லா, என்னுடைய தந்தை அவருடைய குடிமக்கள் சிரமப்படுவதை விரும்ப மாட்டார், யாராகிலும் அவருடைய குடிமக்களுக்கு சிரமம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அன்றைக்கு முழுவதும் அவருக்கு உறக்கமே வராது, அந்த அளவுக்கு அதை மிகப்பெரிய கவலையாக எடுத்துக் கொள்வார். அப்படி இருக்க என்னுடைய நாட்டைச் சேர்ந்தவர்கள், என்னுடைய பகுதியைச் சேர்ந்தவர்களை நான் எப்படி நான் விட்டுவிட்டு போவேன், அவருடைய மகளாயிற்றே நான் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விட்டு அத்தனை பேர்களையுமே விடுதலை செய்தார்கள். விடுதலை செய்தது மட்டுமல்ல, அந்த பெண்மணி இன்னாருடைய மகள் என்று தெரிந்த காரணத்திற்காக அந்த பெண்மணிக்கு தேவையான திருமணிகளை கொடுத்தார்கள், வழிச்செலவுக்கு பணத்தை கொடுத்தார்கள், வாகனத்தை கொடுத்தார்கள், போகிற போது தேவைப்படக்கூடிய உணவுகளையும் தயார் செய்து கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். இஸ்லாத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்லாத்துக்கு வரல, ஆனால் ஒரு மரியாதைக்குரிய மனிதரின் மகள் என்ற காரணத்தினால் அந்த மனிதரும் மறைந்து போய்விட்டார். இருந்த போதிலும் கூட அவரும் கண்ணியமானவர், நல்லறங்களை செய்தவர் என்ற காரணத்தினால் அந்த வாரிசுக்கு மதிப்பளித்து பெருமானார் சல்லாசன் கண்ணியப்படுத்தி அனுப்பி வைத்தார்கள். அந்த பெண்மணி ஊருக்கு போனார். ஊருக்கு போன போது அதியும் அவருடைய கூட்டத்தார்களும், இவர்களை நாம் இந்த மாதிரி கைதிகளாக விட்டுவிட்டோமோ என்ற பரபரப்பில் இருந்து கொண்டிருக்கிற போது சலாமத்தாக ஊர் போய் சேர்ந்தார். என்ன நடந்தது என்று கேட்டபோது விஷயத்தை எல்லாம் சொன்னார். இப்படிப்பட்ட நல்ல மனிதர் அவர், அவரை எல்லாம் நீங்கள் எதிர்க்கிறீர்களே என்று கேட்டார். அந்த கூட்டம் முழுவதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. அந்த அந்த நஜதில இருக்கிற அத்தனையும் அத்தனை மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கண்ணியம் செய்த காரணத்தினால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறிலே இப்படி எக்கச்சக்கமான வரலாறுகளை பார்க்கலாம். தேகத்தில் கல்வி என்று சொல்கிற ஒரு சஹாபி கிட்டத்தட்ட 400 குடும்பங்களுக்கு அவர் தலைவராக இருந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வருகை தந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் இருக்கிறார்கள். வந்தவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் மேல போட்டிருந்த அந்த ஆடையை எடுத்து கீழே விரித்து அதிலே உட்காருங்கள் என்று சொன்னார்கள். இஸ்லாத்திலே சேருவதற்காக வந்து வருகிற ஒரு மரியாதைக்குரிய மனிதர், அந்த மக்களின் தலைவர், கண்ணியமான முறையிலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர், அவர் இப்போதுதான் இஸ்லாத்திற்கு வருகிறார் என்று சொன்னாலும் கூட அவரை உட்கார வைத்தார்கள். அவர் அந்த ரசூலுல்லாஹ் போட்ட அந்த மேலாடை எடுத்து தன்னுடைய மார்போடும் முகத்தோடும் ஒத்திக்கொண்டு, யார் ரசூலுல்லாஹ், இவ்வளவு மரியாதை எனக்கு தர வேண்டுமா? மனிதர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மதிப்பை வைத்திருக்கிறார். சில பேர்கள் அவருடைய செயல்களால், அவர்களுடைய பேச்சுக்களால், அவருடைய குணாதிசயங்களால் அதை இழந்து விடுகிறார்கள், அது வேறு விஷயம். ஆனால் யாரால் என்ன தகுதியில் இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள தகுதிக்கு தக்கவாறு அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிற பாடம் என்பதை நாம் தெளிவாக உணர்கடைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ மக்கா வெற்றி அடைந்த போது மக்காவில் இருக்கிற ஒவ்வொரு குறைஷியுடைய உள்ளத்திலும் மிகப்பெரிய அளவில் கலக்கம் இருந்தது. என்ன நடக்க போகிறதோ, நாம் முகமதுக்கு எவ்வளவு தூரம் துரோகம் செய்திருக்கிறோம், முகமதுடைய ஆட்களை கொலை செய்திருக்கிறோம், முகமது இந்த ஊரை விட்டு விரட்டி இருக்கிறோம். இப்போது அதிகார பலத்தோடு மிகப்பெரிய அளவிலே வலிமையோடு அவர் நம்ம ஊருக்குள்ளே நுழைந்து விட்டார், வெற்றி அடைந்து விட்டார். நமக்கு எல்லாம் என்ன நடக்குமோ என்ற அந்த கலக்கத்திலும் அதிர்ச்சியிலும் மிகப்பெரிய அளவிலே பயத்திலும் இருந்து கொண்டிருக்கிற போது செல்லாத சமங்கள் என்ன அறிவிப்பு செய்தார்கள் தெரியுமா? ஒரு குறைசியும் எதிர்பார்க்கவில்லை, இப்படி ஒரு அறிவிப்பு வரும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. பெருமானார் செல்லாசன் சொன்னார்கள், யாரெல்லாம் அபூ சுஃபியானுடைய வீட்டிலே நுழைந்து கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அபயம் தரப்படும். யாரெல்லாம் ஹக்கீமன் இஸ்லாம் என்று சொல்கிறவருடைய வீட்டிலே நுழைந்தார்களோ, இவங்க ரெண்டு பேருமே காதிர்கள். ஹக்கீமன் இஸ்லாம் என்பவர் அதுவரையில் இஸ்லாத்தை ஏற்றுக்காதவர், ஆனால் நல்ல மனிதர், முஸ்லிம்களுக்கு எந்த இடையூறும் செய்யவில்லை. போருக்கெல்லாம் போவார், ஆனால் முஸ்லிம்களுக்கு தன்னால் ஒரு சின்ன கெடுதி கூட அது வராத அளவுக்கு அவர் நடந்து கொள்வார். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கல, ஃபத்ஹ மக்காவை இஸ்லாத்தை ஏற்றுக்கல. ஆனால் மதிப்புக்குரிய ஒரு மனிதர், நிறைய இஸ்லாத்திற்கு வராத நிலையிலும் அவர் நிறைய நல்லறங்களை செய்தவர். நூற்றுக்கணக்கான அடிமைகளை அவர் வாங்கி உரிமை விட்டிருக்கிறார். ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதற்கான 100 ஒட்டகங்களை அடுத்து தர்மமாக கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மக்காவிலே ஹாஜிகள் யாத்திரிகர்களாக வரக்கூடியவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டார். அந்த ஹஜ்ஜியுடைய காலங்களே தன்னுடைய சொத்தை எல்லாம் வித்துவிட்டு அந்த ஹாஜிகளுக்கு உணவளிப்பார். அப்படி நல்ல வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறார். ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள், அவர் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று விரும்பினார்கள். ஃபத்ஹ மக்கா நாளைக்கு நடைபெறுகிறது, வெற்றி கிடைக்க போகிறது. இந்த இரவிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிற போது சொல்கிறார்கள், ஹக்கீமும் இஸ்லாமும் சுஹைர் பின் உமர், சுபைர் பின் முத்தலிம், என்று சொல்லக்கூடிய இந்த 4 பேர் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொன்னார்கள், சந்தோஷப்படுவேன் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட விரும்பப்படுகின்ற நபர்களிலே அவர் ஒருவராக இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறை சாற்றினார்கள், யாரெல்லாம் காபத்துல்லாவிலே நுழைகிறார்களோ அவர்களுக்கு அபயம் அளிக்கப்படும், யாரெல்லாம் அந்த வீடுகளிலே உட்கார்ந்து சால் போட்டுக் கொண்டார்களோ, கதவை திறக்காமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கும் தொந்தரவு செய்யப்படாது, அபயம் அளிக்கப்படும். அபூ சுஃபியானுடைய வீட்டிலே அடைக்கலம் புகழ்ந்தவர்கள் அபயம் அளிக்கப்படுவார்கள், ஹக்கீமும் இஸ்லாமுடைய வீட்டில் அடைக்கலம் புகழ்ந்தவர்கள் அபயம் அளிக்கப்படுவார்கள். ஹக்கீமும் இஸ்லாமுடைய செயல்பாடுகளால் அவருக்கு எந்த தொந்தரவும் வராது என்ற காரணத்திற்காக அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தாவும் கூட தன்னுடைய வீட்டிலே, அபூ சுஃபியானுடைய வீட்டிலே இல்லாமல் ஹக்கீமும் இசாமுடைய வீட்டில் போய் அடைக்கலம் புகுந்தார். அந்த அளவுக்கு அவர் ரசூலுல்லாஹ்விடத்திலே மதிப்பு கொடுக்கப்பட்டவர். காபிராக இருந்த நிலையிலும் பத்திரா மக்காவிலே சல்லல்லாஹு அறிவிப்பு செய்த போது அப்படியே மனதில் ஏற்பட்ட மகிழ்ச்சி இருக்கிறது. அவர்களுக்கு பெற்றோர் அவர் தாயார் இந்த பூமியில் அவர்கள் பிறந்த குழந்தையாக பிறந்தது முதல் இதுவரையிலும் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி அடைந்திருக்க மாட்டார்கள். அவ்வளவு பெரிய சந்தோஷப்பட்டார்கள். கடைசியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹக்கீபன் இஸ்லாம் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ரசூலுல்லாஹ் அமர்கின்ற ஒரு தலையணியை எடுத்து வைத்து அதற்கு மேல் தன்னுடைய மேலங்கியும் எடுத்து வைத்து அதிலே அமருங்கள் என்று சொன்னார்கள். அவர் சஹாதத்தை கைமாறி முழிந்துவிட்டு ரசூலுல்லாஹ் அவர்களை கேட்டார், யா ரசூலுல்லாஹ், நான் காலதாமதமாக இஸ்லாத்திற்கு வந்துவிட்டேன். என்னுடைய வயதிலே உள்ளவர்கள் அத்தனை பேரும் முன்னமே இஸ்லாத்திலே சேர்ந்து மிகப்பெரிய நன்மைகளை ஈட்டிக் கொண்டார்கள். ஆனால் நான் அதை தவறி விட்டுவிட்டேன். ஆனாலும் நான் சில நல்ல காரியங்களை செய்திருக்கிறேன். அதெல்லாம் நான் இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் அந்த நன்மைக்குரிய பலன் எனக்கு கிடைக்குமா என்று கேட்டார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நற்பலனோடு தான் நீங்கள் மூமினாக ஆகியிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். 120 வயசு வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். 60 வயசு வரைக்கும் இஸ்லாத்தில் இணையவில்லை. மீதி இருக்க 60 வயசு வரையிலும் இஸ்லாத்திற்காக வேண்டி வாழ்ந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அவர் கண்ணியப்படுத்தினாரோ அந்த கண்ணியத்திற்கு ஒரு சிறு கீறல் கூட ஏற்படுத்தவில்லை. மனிதர்கள் அவர்களுடைய செயல்களை பொறுத்து, அவருடைய குணாதிசயங்களை பொறுத்து, அவருடைய நடைமுறைகளை பொறுத்து அவர்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது. அதை மற்றவர்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் யாரெல்லாம் இஸ்லாத்திற்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார்களோ, இஸ்லாத்திற்காக தன்னுடைய வாழ்வை கொடுத்தார்களோ, பொருளை கொடுத்தார்களோ, அவர்களாம் மதிக்கப்பட வேண்டியவர்கள். நம்மளாம் அந்த அளவுக்கு செய்ய முடியாது. ஒரு 10 நிமிஷம் இஸ்லாத்தை பத்தி கேட்கறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லை. அந்த நிலையில் இருக்கிறோம். கால ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹி இஸ்லாம் சொன்னார்கள் என்று சொல்லுகிற போது எழுந்து ஓடுகிறோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்கறதுக்கு கூட நமக்கு அவகாசம் கிடையாது. அந்த நிலையில் தான் நம்முடைய வாழ்வு போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள்லாம் இஸ்லாத்திற்காக வேண்டிய வாழ்ந்து மறைந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதிலே உள்ளது. அல்லாஹ் நமக்கு சொல்லித்தருகிற வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் மோமினீன், கண்ணியம் என்பது இறைவனுக்கும் அவனது தூதருக்கும் மூமினான மக்களுக்கும் உரியது என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதை மூமின்கள் பாதுகாக்க வேண்டும். அப்படி இல்லை என சொன்னால் மிகப்பெரிய இழப்பை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை நாம் நினைவிலே கொண்டு, வல்ல ரஹ்மான் இந்த உலகத்திலே வாழும் காலமெல்லாம் தகுதிக்கத்தக்கவாறு மற்றவர்களை மதித்து நாம் நம்முடைய ஈமானுடைய இறையச்சத்தினுடைய வெளிப்பாடை வெளிக்காட்டுகின்ற வகைகளில் நமது வாழ்வை அல்லாஹ் அமைத்து தந்துடுவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பாக்கியாத சாலிஹாத் அரபு கல்லூரியை தோற்றுவித்த ஒரு மிகப்பெரிய மகான் ஆயிலா ஹசரத் அவர்களுடைய 100வது ஆண்டு விழா மாமூர் பள்ளிவாசலில் நடைபெறவிருக்கிறது. தமிழகத்தினுடைய பல பகுதியில் இருக்கக்கூடிய உலமாக்களும் அங்கே அந்த கருத்தரங்கில வந்து கலந்து கொண்டு பேச இருக்கிறார்கள். காலை 9 மணி முதல் 9 மணி வரையும் நடைபெறுகிறது. நிறைய ஆளுங்கள் அதில் ஒன்று சேர்கிறார்கள். வாய்ப்பு கிடைத்தவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அங்கே பேசக்கூடிய பேச்சுக்களை கேளுங்கள். அவர் எவ்வளவு இஸ்லாத்திற்கு சேவையாற்றி இருக்கிறார் என்ற விஷயங்களும் நமக்கு தெரியும். காலம் கடந்தும் அந்த ஸ்தாபனம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மற்ற எந்த ஊர்களில் எந்த மதரசா நடைபெற்றாலும் சரி, அதற்கெல்லாம் ஆணிவேர் வேலூரில் நடைபெறுகிற பாக்கியாத் சாலியாத் மதரசா தான். அதுதான் முதல்ல வந்தது தமிழகத்தில். அதுக்கு பிறகுதான் அங்கிருந்து பயின்றவர்கள் தான் ஆங்காங்கே போய் மற்ற மதரசாக்களை ஏற்படுத்தினார்கள், கற்றுக் கொடுத்தார்கள். மிகப்பெரிய இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய உன்னுதாரணமாக நம்மை சேவையை ஆற்றிய அல்லாஹ் ஹசரத் அவர்களுடைய நினைவாக அந்த நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதில் கலந்து கொள்ளுங்கள். பல ரஹ்மான் அப்படிப்பட்ட புனிதர்களுடைய செயல்களின் காரணமாக நாமும் நன்மையை செய்து வறுமையில் ஈடேற்றம் அடைகின்ற நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் சுன்னத்துல்.